Let's turn to Luke's Gospel chapter 10.
லூக்காவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம்.
Here we read about Jesus sending his disciples out.
இங்கே இயேசு தம்முடைய சீஷர்களை வெளியே அனுப்புகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And he said,
அவர் சொல்கிறார்,
when you go anywhere and you enter a house, verse 5, you first say, peace be to this house.
ஒரு வீட்டிலே பிரவேசிக்கும் பொழுது 5 வசனம், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று லூக்கா 10 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And if a man of peace is there, your peace will rest upon him.
சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும்.
If not, that peace will return to you.
இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும்.
So we read that Jesus told his disciples to look for a house where there is peace.
சமாதானம் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டை தேடி பாருங்கள் என்று இயேசு சொன்னதாக இங்கே நாம் வாசிக்கிறோம்.
And he told his disciples, verse 7, stay in that house.
7 வசனத்திலே அந்த வீட்டிலே நீங்கள் தங்கியிருங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
And don't go away from that house.
அந்த வீட்டிலிருந்து நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம்.
Supposing the disciples of Jesus came to your house.
அப்படி அனுப்பப்பட்ட சீஷர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Would you find your house to be a house of peace?
அப்படி சீஷர் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய வீடு சமாதான வீடாய் இருக்கும் என்று பார்ப்பார்களா?
He didn't tell them to look for a house that is rich.
பணக்கார வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லவில்லை.
Of course, if they stay in a rich person's house, it is more comfortable.
ஒரு பணக்காரருடைய வீட்டிலே தங்கியிருந்தால் அங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
But he said, don't look for that.
ஆனால் அதை நீங்கள் பிரதானமாய் தேடி போக வேண்டாம்.
He did not tell them to look for whoever is the most influential person in that village.
ஒரு கிராமத்துக்கு போய் என்று சொன்னால் செல்வாக்கு படைத்த ஒரு மனிதனுடைய வீட்டை தேடி அங்கே போய் தங்குங்கள் என்று சொல்லவில்லை.
He said, look for a house where you sense in your spirit there is peace in this house.
ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது அந்த வீட்டிலே சமாதானம் இருக்கிறதா என்று உங்களுடைய ஆவியிலே நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Now, what does it mean to have a house in which there is peace?
சமாதானம் இருக்கக்கூடிய ஒரு வீடு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன?
Peace means there is no quarreling, there is no fighting.
சமாதானம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே சண்டை இல்லை, அந்த குடும்பத்திலே பிணக்குகள் இல்லை என்ற அர்த்தம்.
He didn't tell them look for a house where they never make any mistakes.
தவறே செய்யாதவருடைய குடும்பம் இருக்கிறதா என்று பார்த்து அந்த வீட்டுக்கு செல்லுங்கள், குடும்பத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை.
There is no such house.
அப்படிப்பட்ட குடும்பமே இல்லை.
In every house we make mistakes.
ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நாம் தவறு செய்கிறோம்.
Sometimes we may say a word in anger.
சில சமயத்தில் கோபத்திலே நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிடலாம்.
Even to each other.
ஒருவருக்கொருவர்.
But if you immediately apologize.
உடனடியாக நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டீர்கள் என்று
சொன்னால் the house will be a house of peace.
அந்த வீடானது சமாதானத்தின் வீடாய் குடும்பமாய் இருக்கும்.
See, if your house is leaking in the rainy season.
மழை காலத்தில் உங்களுடைய வீடு ஒழுகுகிற வீடாக இருக்குமானால்
you will do something just to stop that. You don't have to change the whole roof, but just that small piece that is leaking.
என்ன செய்ய போகிறீர்கள்? வீட்டு கூரையை முழுதுமாய் மாற்ற போகிறீர்களா? இல்லை, எங்கே ஒழுகிறதோ அந்த இடத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சாந்து பூசி அதை சரி செய்வீர்கள்.
Now if you don't fix it, it is going to keep on dripping, dripping, dripping.
அதை நீங்கள் ஒட்டாவிட்டால் தொடர்ந்து அது ஒழுகிக் கொண்டே இருக்கும் தண்ணீர்.
You must immediately stop it.
உடனடியாக நீங்கள் அதை நிறுத்த வேண்டும்.
Otherwise the whole house will be flooded.
இல்லாவிட்டால் அந்த முழு வீடுமே வெள்ளத்தினாலே நிறைந்துவிடும்.
And we don't like to sleep with the rain falling like that.
அப்படி ஒழுகிக் கொண்டே இருக்கக்கூடிய வீட்டிலே உட்கார்ந்து இருக்க முடியுமா, வசிக்க முடியுமா?
So sin is like that.
பாவம் இப்படி தான் இருக்கிறது.
We can stop it immediately if we confess it.
நாம் உடனடியாக அதை அறிக்கை செய்துவிட்டால் நாம் அதை நிறுத்திவிட முடியும்.
So that the leak is stopped.
அப்பொழுது அந்த ஒழுகல் நின்றுவிடும்.
But if you don't confess it immediately,
உடனடியாக நாம் அதை அறிக்கை செய்யாவிட்டால்
then it remains open and it's always leaking.
அந்த ஓட்டை, அந்த துவாரம் திறந்ததாகவே இருக்கும், அங்கிருந்து ஒழுகிக் கொண்டே தான் இருக்கும்.
So here is a very simple solution.
ஆகவே இங்கே ஒரு எளிய தீர்வு, பதில் காணப்படுகிறது.
That we look at sin like a thorn getting into our foot.
பாவத்தை நம்முடைய பாதத்திலே குத்துகிற முள்ளை போல நாம் பார்ப்போம் என்றால்
you won't wait to take it out.
அந்த முள்ளை பொறுமையா எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்களா?
Now yesterday I was saying that we must look at sin as more serious than any sickness.
நேற்று தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் பாவத்தை எந்த கொடிய வியாதியை காட்டிலும் கொடிதானதாய் பார்க்க வேண்டும்.
And if you look at sin as like a thorn getting into your foot,
பாவத்தை உங்களுடைய பாதத்திலே குத்தக்கூடிய ஒரு முள்ளை போல நீங்கள் பார்ப்பீர்களானால்,
in other words something hurting your body is not as serious as something hurting your soul.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், உங்களுடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய காரியம் உங்களுடைய ஆத்மாவை பாதிக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் கொடிதானதல்ல.
So if we look at it like that, then as soon as something hurts our body, we'll immediately remove the source of that hurt.
நம்முடைய சரீரத்தை தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உள்ள இருந்தால் அதை உடனடியாக நாம் நீக்கி விடுகிறோம் அல்லவா?
So in the same way, we must immediately take away anything that hurts our soul.
அதே போல தான் நம்முடைய ஆத்மாவை ஆத்மாவுக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக எடுத்து விட வேண்டும்.
Then your house can be a house of peace.
அப்படியானால் உங்களுடைய குடும்பமானது சமாதானத்தின் குடும்பமாக இருக்கும்.
And that's what Jesus is looking for.
இதைத்தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார்.
And if you are quick to settle matters with one another,
ஒருவரோடொருவர் காரியங்களை சரி செய்வதற்கு நீங்கள் தீவிரம் காட்டுவீர்களானால்,
gradually a time can come when you do not have any rude words to speak to one another.
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு காரசாரமான வார்த்தைகள் இருக்காது, எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து இருந்திருப்பீர்கள்.
What then your house will be a little bit like heaven.
அப்பொழுது உங்களுடைய குடும்பமே ஒரு சிறு பரலோகமாக இருக்கும்.
There are very few houses in the world like that.
இந்த உலகத்திலே வெகு சில குடும்பங்களே அப்படி இருக்கிறது.
But you must strive to make your home like that so that your children can grow up in a home which is like heaven.
பரலோகத்தை போல இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே உங்கள் பிள்ளைகள் வளருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
Don't get discouraged if it doesn't happen in 1 or 2 years.
ஒன்று இரண்டு ஆண்டுகளிலே அது போல நிலை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம்.
Every married couple goes through a period of struggle in the beginning.
ஒவ்வொரு திருமணமான தம்பதியரும் திருமணமான புதிதிலே ஒரு விதமான போராட்டத்துக்குள்ளாக தான் கடந்து செல்கிறார்கள்.
Even newly married couples who love the Lord with all their heart,
புதிதாய் திருமணமானவர்கள் அவர்கள் தேவனை முழுவதுமாக நேசிக்கக்கூடிய தம்பதியினராய் கூட இருக்கலாம்,
they will still have little struggle and all to come to a peace.
அந்த அப்படிப்பட்ட குடும்பம் கூட சமாதான நிலைக்கு வருவதற்கு சற்று நாட்கள் பிடிக்கும், சற்று போராட்டம் இருக்கத்தான் செய்யும்.
The reason is both of them are imperfect.
காரணம் என்னவென்றால், அப்படி தம்பதியராய் இணைக்கப்படுகிற இருவருமே ஒருவர் ஒருவர் பூர்ணமற்றவர்களாய் தான் இருக்கிறார்கள்.
If two perfect people get married, then of course they'll never have any difficulty.
ரெண்டு பூர்ணமானவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு கஷ்டமும் குறையும் இருக்காது.
But there is nobody perfect.
ஆனால் யாருமே பூர்ணவான்கள் இல்லை.
All of us are sinners saved by grace.
நாம் எல்லாருமே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கிறோம்.
And so all of us are imperfect.
ஆகவே நாம் எல்லாருமே பூர்ணமற்றவர்களாய் தான் இருக்கிறோம்.
And so two imperfect people get married.
ஆகவே ரெண்டு பூர்ணமற்றவர்கள் அல்லது குறைவுள்ளவர்கள் திருமணம் செய்யும் பொழுது,
however good they may be,
அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி,
however they may love Jesus Christ,
எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி,
because they are imperfect,
அவர்கள் பூர்ணமற்றவர்களாக இருக்கிற அப்படினாலே,
there are going to be some problems between them.
அவர்களுக்கு இடையிலே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
They cannot avoid it.
அதை நாம் தவிர்க்கவே முடியாது.
So you should not be surprised when that happens.
ஆகவே இப்படி நடைபெறும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது.
You should not get discouraged.
நாம் சோர்ந்து போக கூடாது.
You should not think, oh, I thought we'll have a perfect marriage from the day we get married.
ஐயோ, திருமணமான நாளிலிருந்து ஒரு பூர்ணமான நல்ல ஒரு திருமணமான மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் என்று எண்ணினோமே, இப்பொழுது பிரச்சனை வந்து விட்டதே என்று சோர்ந்து போக கூடாது.
Your perfect marriage can still become perfect.
உங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் பூர்ணமாய் மாற முடியும்.
Your mistake was thinking that it'll be perfect from the first day.
உங்க தவறு என்ன சொல்லட்டுமா? ஆரம்ப முதல் நாளிலிருந்தே திருமண வாழ்க்கை பூர்ணமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று எண்ணியதுதான் தவறு.
Nobody in the world has had a perfect marriage from the first.
உலகத்திலே யாருக்குமே திருமணமான நாளிலிருந்து பூர்ணமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதில்லை.
We press on to perfection.
நாம் பூர்ணத்தை நோக்கி கடந்து போகிறோம்.
So the first thing I want to say is don't get discouraged if you have little disagreements with each other.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், உங்கள் இருவருக்கும் உள்ளாக கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது அதனாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், அதிரியப்பட வேண்டாம்.
Don't get discouraged if even though you really want to have a peaceful home, something happened that disrupted the peace.
யோ, எப்படியோ நான் எப்படியாவது சமாதானமான குடும்பம் இருக்க வேண்டும் நின்னேனே, ஆனால் குலைந்து போய் விட்டதே என்று நீங்கள் என்ன வேண்டாம்.
Maybe you lost your temper.
உங்களை கோபப்பட்டு விட்டீர்கள்.
Maybe you are so much under pressure one day, so many things going wrong in the house that you got upset.
ஒரு ஏதோ ஒரு நாளிலே உங்களுடைய வேலையின் அழுத்தமோ மன அழுத்தத்திலேயோ வீட்டிலே வருகிறீர்கள். அதிலே வீட்டிலே ஏதோ ஒரு காரியம் தவறாய் நடந்து விட்டது, எல்லாம் தலையீடாய் மாறிவிட்டது.
And when you have children, the children can irritate you so much that you can become very tense very easily.
நீங்கள் கோபப்படக்கூடிய அளவுக்கு, எளிதாய் கோபப்படக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் உங்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய சூழ்நிலை நடக்கலாம்.
That can happen to everybody.
அது எல்லாருக்கும் நடக்க முடியும்.
What I say is,
நான் சொல்வது என்னவென்றால்,
as soon as the thorn gets into your foot, take it out.
காலிலே முள் குத்தின உடனே எடுத்து விடுங்கள்.
If you spoke a rude word or an angry word,
கோபமா ஒரு வார்த்தை பேசிட்டீங்களா, காரசாரமா ஒரு வார்த்தையை பேசிட்டீங்களா,
at the first opportunity,
கிடைக்கக்கூடிய முதல் தருணத்திலே,
say, Lord, please forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும்.
And go to your husband or wife.
உங்கள் கணவனிடத்திலே மனைவியிடத்திலே செல்லுங்கள்.
I'm sorry.
நான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள்.
This is very, very, very important.
இது மிக 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 முக்கியம்.
Because if you do this, I can promise you that you will have a very good home in a few years.
இதை நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு சில வருடங்களிலே உங்களுக்கு சமாதானமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I'm not saying you'll have it in a few days.
ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமைந்து விடும் என்று சொல்லவில்லை.
I can say you'll have it in a few years.
ஆனால் ஒரு சில ஆண்டுகளிலே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடும் என்று சொல்கிறேன்.
It takes time.
நாட்கள் பிடிக்கும்.
Just like a child takes time to learn to walk.
எப்படி ஒரு குழந்தை நடப்பதற்கு காலம் பிடிக்கிறதோ அதுபோலதான்.
Every new stage in life is like becoming a child again.
வாழ்க்கையிலே ஏற்படுகிறக்கூடிய ஒவ்வொரு புது அனுபவம், புது காலகட்டமும் ஒரு குழந்தையை போல இருந்து காரியங்களை கற்றுக்கொள்வதை போல அமைகிறது.
When we are born again,
நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே,
that is like being a child again.
அது மீண்டும் ஒரு குழந்தையை பிறப்பதை போல.
And then we have to learn over a period of time,
சில காலகட்டத்துக்குள்ளாக நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
How to live in victory.
ஜெயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு நாட்கள் பிடிக்கும்.
Then you get married, that is a new stage again. Again we become like a child.
அதற்கு பிறகு உங்களுக்கு திருமணமாகிறது. இப்பொழுதும் ஒரு குழந்தை இனிமேதான் நடக்க கற்றுக்கொள்வது போல நீங்கள் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து புதுசாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள்.
That means in marriage you have to learn how to walk now.
இப்பொழுது திருமண வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறீர்கள்.
And a child may fall 1000 times and get up.
ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது 1000 முறை விழலாம், ஆனாலும் எழுந்து விடுகிறது.
No child falls only 2 or 3 times and learns to walk.
எந்த ஒரு குழந்தை 2-3 முறை மட்டும் விழுந்து விட்டு நடக்க கற்றுக்கொள்கிறது?
In the same way in marriage.
அதே போல திருமண வாழ்க்கையிலும் கூட.
You fall, you'll get up.
நாம் விழுகிறோம், எழுந்திருக்கிறோம்.
All I say is when you fall, don't lie down there.
ஆனா நான் சொல்றதெல்லாம் விழுந்த உடனே அப்படியே படுத்தே கிடக்க வேண்டாம்.
Get up immediately.
உடனடியாக எழுந்து விடுங்கள்.
There's a brother who used to say,
ஒரு சகோதரர் இப்படி சொல்வார்,
that you should not get up, you must like a ball bounce up.
நீங்கள் ஏதோ படுத்து கீழே விழுந்து விட்டால் எழுந்திருப்பதல்ல, ஒரு பந்தை அடித்தால் எப்படி அது மேலே ஜம்ப் பண்ணுகிறது அதே போல எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்.
Supposing you fell into sin.
நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டீர்கள்.
How quickly should you confess it?
நீங்கள் எவ்வளவு விரைவாக அதை அறிக்கை செய்ய வேண்டும்?
If you throw a ball to the ground.
ஒரு பந்தை நீங்கள் தரையிலே போடுங்கள்.
How long does it stay in the ground?
அது எவ்வளவு நேரம் தரையிலே தங்கி இருக்கிறது?
Are you awake?
எல்லாம் முழிச்சிருக்கீங்களா இல்லையா பதில் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இந்த பந்தை தங்கி இருக்கிறது?
Comes up immediately.
உடனடியாக வந்து விடுங்கள்.
So you must, as soon as you fall into sin, confess it immediately. As soon as you are aware of it.
பாவத்தில் விழுந்த உடனே அல்லது விழுந்தோன்னு தெரிஞ்ச உடனே அதை உடனே அறிக்கை செய்து வெளியே வந்து விடுங்கள்.
You may think this is a very simple advice I am giving you.
நான் உங்களுக்கு சொல்கிறது மிகவும் எளிய ஒரு ஆலோசனை என்று நீங்கள் எண்ணலாம்.
But I tell you, after having seen married couples for many many years.
அநேக ஆண்டுகளாக திருமணமான தம்பதியரை குடும்ப வாழ்க்கையை பார்த்து தான் நான் சொல்கிறேன்.
I am telling you, the most important thing is to learn to get up immediately.
உடனடியாக எழ கற்றுக்கொள்வதுதான், எழுந்திருக்க கற்றுக்கொள்வதுதான் தேவை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
That means confess your sin to God.
உங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள்.
And ask forgiveness from one another.
ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேளுங்கள்.
Husband has to ask forgiveness from the wife, and the wife must ask forgiveness from the husband.
புருஷன் மனைவியிடத்தில் இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிறது, மனைவி புருஷனிடத்தில் இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிறது.
And you may have to do this for many many years.
अनेक ஆண்டுகளாக இப்படி செய்து வர வேண்டியிருக்கிறது.
If you keep doing it, it will become less and less and less and less.
தொடர்ந்து இப்படி செய்து கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் இது நடக்கக்கூடிய இடைவெளியானது அதிகமாகிக் கொண்டே இருக்கும். குறைந்த முறைதான் நீங்கள் செய்வீர்கள்.
You see how your child is not falling so frequently as it grows up.
ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஆரம்பத்தில் அடிக்கடி விழும், இப்பொழுது அவ்வளவு விழுவதில்லை, விழுவது குறைந்து விட்டது.
And then one day you're excited, it's walking without falling.
இப்பொழுது நீங்கள் பரவசம் அடைகிறீர்கள், இப்பொழுது விழாமலேயே நடக்க ஆரம்பித்து விட்டது.
But
ஆனால்
it can still fall.
அது என்ன விடலாம்?
You can fall even when you are 60 years old.
60 வயதாகும் பொழுது, 60 வயதானாலும் கூட நீங்கள் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
It is very rare.
ஆனால் அரிதாக தான் விழுகிறீர்கள்.
So that is how the married life is.
ஆகவே திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது.
That We grow just like a child grows.
ஒரு குழந்தை எப்படி வளர்கிறதோ அது போல நாம் வளர்கிறோம்.
So our aim must be to have a house of peace.
ஆகவே நம்முடைய நோக்கமெல்லாம் ஒரு சமாதானமான குடும்பம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான்.
The other thing you must remember that is that Jesus must always be between you.
இன்னொரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையிலே எப்பொழுதும் இயேசு இருக்க வேண்டும்.
They did not have this privilege in Old Testament marriages.
பழைய ஏற்பாட்டு திருமணங்களிலே இவ்விதமான சாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
But you know the promise in Matthew 18 verse 20.
மத்தேயு 18 20 இலே உள்ள வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா?
Where two are gathered together there I am in the midst.
எங்கே ரெண்டு பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்.
So you and your wife or you and your husband are come together.
ஆகவே நீங்களும் உங்கள் மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் கணவரும் ஒன்றாக கூடி வருகிறீர்கள்.
And if you have Jesus in the midst.
இயேசு உங்கள் நடுவிலே இருப்பார் என்றால்
you will be held together.
நீங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பீர்கள்.
I saw an advertisement for this Fevicol once.
The Fevicol என்கிற ஒட்டும் பசை அதை பார்த்திருக்கிறீர்களா? அதனுடைய விளம்பரத்தை நான் பார்த்தேன்.
These carpenters use Fevicol to stick wood together.
இந்த தச்சு தொழில் செய்கிறவர்கள் இரண்டு பலகை பிளைவுட் எல்லாம் ஒன்றாக ஒட்டுவதற்கு அந்த Fevicol-ஐ பயன்படுத்துகிறார்கள்.
And the advertisement was like this.
அதற்குரிய விளம்பரம் இப்படி தான் இருக்கிறது.
These two pieces of wood stuck with Fevicol.
ரெண்டு மரத்துண்டு Fevicol-ஐ வைத்து ஒட்டப்பட்டிருக்கிறது.
And one elephant is pulling on each side.
இந்த பக்கம் ஒரு யானை அதை இந்த கட்டை இழுக்கிறது. அந்த பக்கம் இன்னொரு யானை இந்த கட்டை இழுக்க பார்க்கிறது.
And can't separate it.
அந்த இரண்டு கட்டைகளை பிரிக்கவே முடியாது.
They were saying Fevicol is so strong.
Fevicol அவ்வளவு வலிமையுள்ள பசை, ஒட்டும் பசை.
I thought what a wonderful picture of Jesus is in the middle.
இயேசு நடுவில் அதே போல இருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம்.
And one mother-in-law is pulling this side, one father-in-law is pulling that side.
இந்த பக்கம் மாமனார் இந்த பக்கம் இழுக்கிறார். இந்த பக்கம் மாமியார் அந்த பக்கம் இழுக்கிறாங்க.
And they can be stronger than elephants sometimes, I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, மாமனார் மாமியார் யானையை காட்டிலும் வலிமையானவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
But they cannot separate you.
ஆனாலும் உங்களை பிரிக்க முடியாது.
Because Jesus is in the midst.
ஏனென்றால் உங்கள் இருவருக்கும் இடையிலே இயேசு இருக்கிறார்.
Don't let your mother-in-law come in the midst.
உங்கள் இருவருக்குள்ளாக
or mother or father.
உங்கள் இருவருக்கும் உள்ளாக உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய அப்பாவோ இடையிலே வந்து விடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது.
Oh, then you will just separate.
அப்படியானால் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள்.
When you get married,
உங்களுக்கு திருமணமாகும் பொழுது
you must love Jesus more than your mother and father.
உங்கள் தகப்பனையும் தாயையும் காட்டிலும் அதிகமாக நீங்கள் இயேசுவை தான் நேசிக்க வேண்டும்.
And you must love your marriage partner more than you love your mother and father.
உங்கள் திருமண வாழ்க்கை துணையை உங்கள் அப்பா அம்மா நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும்.
Now you will hear that, but if you don't do it, you're going to have problems, I'll tell you that.
நீங்கள் நன்றாக இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் மாமாம் என்று சொல்லி, ஆனால் நடைமுறையிலே உங்கள் வாழ்க்கையில் இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும்.
The number one problem in India's marriages in India.
இந்திய குடும்பங்களிலே நடைபெறுகிற முதலாவது பிரச்சனை என்ன என்று சொல்லட்டுமா?
Christian marriages.
நான் கிறிஸ்துவ திருமணங்களிலே சொல்கிறேன்.
Is between husband and wife, it's not Jesus Christ, but father or mother.
கணவன் மனைவிக்கு இடையில இயேசு இல்லை, அங்கே யாரோ ஒருடைய அப்பா அல்லது அம்மா தான் இருக்கிறார்கள்.
Either the husband's parents or the wife's parents.
ஒண்ணே கணவனுடைய அப்பா அம்மா இல்லாட்டி மனைவியுடைய அப்பா அம்மா இடையில வந்து உட்கார்ந்துட்டாங்க.
Then there will be separation.
அப்படியானால வந்து இருவருக்குள்ளாக பிரிவினை தான் ஏற்படும்.
I'm not saying you should not love them or care for them.
அப்பா அம்மாவை நேசிக்க கூடாது, அவளை கரிசனை கொள்ள கூடாது, பராமரிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
I mean if they need money you can help them.
அவளுக்கு பணம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள்.
You have to care for them physically, you can care for them.
அவர்களுக்கு சரீர பிரகாரமாக நீங்கள் பராமரிக்க வேண்டுமானால் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள்.
That's all okay.
அதெல்லாம் பரவாயில்லை.
Even Jesus cared for his mother when he was hanging on the cross.
இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய்க்காக கரிசனை கொண்டார்கள்.
But when his mother tried to interfere in the marriage in Cana, he said, "Woman, what have I got to do with you?"
ஆனால் தன்னுடைய தாய் அந்த கானாவூர் கல்யாணம் நடக்கும் பொழுது இயேசுவின் காரியங்களை தள்ளிடும் பொழுது ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டார்.
See, as long as he was living in the home, he listened to Mary.
வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் மரியாளுக்கு செவி கொடுத்து இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்.
You know, Joseph had probably died many years earlier.
அதற்கு அநேக ஆண்டுகள் முன்பதாக யோசேப்பு அவர்களை மரித்திருக்கலாம்.
But Jesus was submitting to Mary.
ஆனால் இயேசுவோ மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
But one day he left his home.
ஒரு நாளிலே அவர் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றார்.
That's just like you do when you get married.
அதே போல நீங்களும் திருமணமாகும் பொழுது செய்கிறீர்களா?
And then after that Jesus told his mother, I've got nothing more to do with you.
அதற்கு பிறகு இயேசு தன்னை பார்த்து எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்.
Now I am in another ministry.
நான் இப்பொழுது வேறு ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன்.
So when you get married,
அவங்களுக்கு திருமணமாகும் பொழுது
God wants you to have a another home different from your old home.
உங்களுடைய பழைய வீட்டிலிருந்து இப்பொழுது ஒரு புது வீடை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புது குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
Even if you are poor and you have to stay with your parents.
சில சமயத்திலே நீங்கள் ஏழையா இருக்கிற அப்படினாலே கண்டிப்பாக பெற்றோரோடு தான் தங்கி இருக்க வேண்டும். கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை வரலாம்.
But even then be united with your wife or husband.
ஆனால் அங்கேயும் கூட நீங்கள் உங்கள் கணவனோடோ மனைவியோடோ நீங்கள் இசைந்திருங்கள்.
Don't let your parents come between both of you.
உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் இருவருக்கும் இடையிலே வந்து விடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
The first command in the Bible.
வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் கட்டளை.
You know the first command in the Bible?
உங்களுக்கு தெரியுமா வேதத்திலே காணப்படுகிற முதல் கட்டளை என்ன?
I have often spoken about this.
அடிக்கடி நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன்.
It's in Genesis chapter 2.
ஆதியாகமம் 2 அதிகாரம்.
And it says in verse 24.
24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
A man shall leave his father and mother and cleave to his wife.
ஒரு மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான்.
And they shall become one.
அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
So it's very important that we do that.
ஆகவே இதை நாம் செய்வது மிக முக்கியமானது.
What that means is
அவருடைய பொருள் என்னவென்றால்
that now when you take a decision
இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது
you can consult your parents, they have got a lot of wisdom.
உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கிறது.
But you and your wife must take the decision together.
ஆனால் நீங்களும் உங்களுடைய மனைவியும் அல்லது நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்துதான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
I want to ask you husbands.
புருஷர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்.
How many of you like to be like a king in your house?
உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்க ராஜாவை போல இருக்கணும் விரும்புறீங்க?
Yeah, that's good. God wants you to be the king.
ஆம், நீங்கள் ராஜாவை போல தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
Are you happy to hear that?
கேக்குற சந்தோஷமா இருக்கா?
Now I will tell you the best way to become the king in your house.
உங்க குடும்பத்துல நீங்க ராஜாவாய் வாழ்வதற்கு சிறந்த ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன்.
You want to hear it?
கேட்க விரும்பறீங்களா?
Treat your wife like a queen.
உங்க மனைவியை ராணியை போல நடத்தி விடுங்கள்.
Aha, you understood that?
ஓஹோ, புரிந்து விட்டதா?
You treat your wife like a queen, you'll be the king.
உங்க மனைவியை ராணியை போல நடத்தி விட்டால் நீங்கள் தான் ராஜா.
Don't let her be the boss in your house.
உங்க வீட்டில் அவங்க மேல் அதிகாரியா எஜமாட்டியா இருக்க எஜமான இருந்து விட வேண்டாம்.
The man must be the leader.
மனுஷன் தான், புருஷன் தான் தலைவனா இருக்க வேண்டும்.
Do you know the biggest, the first mistake that man made?
மனிதன் செய்த முதல் தவறு என்ன என்று தெரியுமா?
ஆடம்,
ஆதாம் செய்த தவறு.
When he saw his wife talking to the devil.
தன்னுடைய மனைவி பிசாசோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது
he kept quiet.
அமைதியா இருந்து விட்டார்.
Why did he keep quiet?
ஏன் அமைதியா இருந்தார்?
He should have pulled his wife and said, "Get away from here. Don't talk to this."
அந்த பிசாசுடன் போய் பேச வேண்டாம். இந்த இடத்தை விட்டு முதல் காலி பண்ணு என்று சொல்லி கையை பிடித்து இழுத்து இருந்திருக்க வேண்டும்.
The story in Genesis 3 may have been different.
அப்படி செய்திருப்பான் என்று சொன்னால் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இருக்கக்கூடிய கதையே வித்தியாசமானதா இருந்திருக்கும்.
So I want to say that God wants you as the husband to be the head of your home.
ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார்.
He doesn't want you to be like the tail following your wife wherever she goes.
மனைவி எங்கெல்லாம் போகிறார்களோ அவளையே பின்பற்றி போகக்கூடிய வாளாய் நீங்கள் இருக்க விரும்பவில்லை தேவன்.
No, he wants you to be the head.
நீங்கள் தான் தலையா இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார்.
He wants you to take the decision in your home.
உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தீர்மானங்களை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Do you know that he wants you to bring up the children, not your wife?
உங்களுடைய மனைவி அல்ல, புருஷர்களே நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Let me ask you a question.
நான் ஒரு கேள்வி கேட்கட்டும்.
What does it say in the Bible? Who should bring up their children in the fear of the Lord?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே யார் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது?
Is it father and mother?
தகப்பனும் தாயுமா?
No.
இல்லை.
It says in Ephesians 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Ephesians 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம்.
Verse 4.
4வது வசனம்.
Fathers,
பிதாக்களே,
don't provoke your children to anger.
உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள்.
Bring them up in the discipline and instruction of the Lord.
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
It is the responsibility of the father to make sure the children understand the word of God.
பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்வது தகப்பனுடைய பொறுப்பு.
Now if sisters, if your husband is a useless person, then you have to do it.
சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார் உபயோகமற்றவராய் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும்.
You know, just like if your husband is paralyzed, then you have to go to work and earn for the family.
உங்களுடைய கணவருக்கு வாதம் வந்து அப்படியே திமிரா வாதத்தை வந்து படுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்.
So if your husband is spiritually paralyzed and he doesn't take care of the children,
உங்களுடைய கணவன் ஆவிக்குரிய ரீதியிலே வாதம் வந்து விட்டது, பிள்ளைகளை பொறுப்படுத்துவதில்லை,
doesn't take responsibility to bring up the children in the fear of God,
பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ப்பதற்கு அவர் பொறுப்பெடுக்காவிட்டால்,
then you must do it.
அப்பொழுது நீங்கள் தான் செய்ய வேண்டும்.
But if you are the father, you must, it is your responsibility, fathers, to bring up your children in the fear of God.
உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க கூடிய பொறுப்பு தகப்பன்மார்களே உங்களுக்கு தான்.
And all of you fathers, if you don't bring up your children in the fear of God,
தகப்பன்மார்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்காவிட்டால்,
then you must not say that you are the head of the house.
நான் தான் குடும்பத்துக்கு தலைவர் என்று நீங்கள் சொல்லவே கூடாது.
How can you be the head of your house if you don't bring up your children in the fear of God?
உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்காத பட்சத்திலே நான் தான் குடும்பத்துக்கு தலைவர் என்று சொல்லி மார்தட்டி சொல்வது என்ன பிரயோஜனம்?
You know why all these sisters are covering their heads?
சகோதரிகள் இங்கே ஏன் முக்காடு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
You know what they mean by covering their heads?
முக்காடு போடுவதனால என்ன அர்த்தப்படுத்துகிறார்கள்?
They are saying, my husband is my head.
என்னுடைய புருஷன் தான் எனக்கு தலை என்று முக்காடு போட்டு சொல்கிறார்கள்.
This is the meaning of covering the head.
தலையில முக்காடு போடுவதனுடைய அர்த்தம் அதுதான்.
My husband is the head of my home.
என்னுடைய புருஷன் தான் என்னுடைய குடும்பத்துக்கு தலைவர்.
He guides the home.
அவர் குடும்பத்தை நடத்துகிறார்.
He is the one who brings up the children in the fear of God.
அவர்தான் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலே வளர்க்கிறார்.
But if you are a father,
நீங்கள் ஒரு தகப்பனாய் இருந்து,
and you don't bring up your children in the fear of God,
உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கவில்லை
என்றால், you don't take responsibility to for things in the house,
kudumba kaaryangalile neengal poruppu edukkavillai aanal,
then I have a recommendation for you brothers.
Naan ungalku oru recommendation solugiren, parindurikiren.
You brothers must put a cloth over your head and come to the meeting.
Inimel purushargal dhaan thalaikku mukkaadu pottukittu mukkaadu pottukonde koodathukku vara vendum.
Come to the meeting and put the scarf on your head and say, I am not taking responsibility in my house for my
children. மனைவி இடத்துல இருக்க அந்த ஸ்கார்ஃபை நீங்கள் வாங்கி கொண்டு கூடுதல இனிமேல் முக்காடு போட்டுக்கொள்ளுங்கள். மனைவி சொல்லுங்கள், நான் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுக்கவில்லை, முக்காடு போட்டுக்கொள்கிறேன் சொல்லி முக்காடு போட்டுக்கொள்ளுங்கள்.
And tell your wife to remove that from her head.
மனைவியை பார்த்து நீ இனிமேல் முக்காடு போட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள்.
Because you're the head now of the house.
இப்பொழுது மனைவியே நீதான் வீட்டுக்கு தலை, நான் தலை இல்லை என்று சொல்லி நீங்கள் முக்காடு போட்டுக்கொள்ளுங்கள்.
Do you want to do that?
செய்ய வேண்டுமா அப்படி?
You must be the head in your house.
நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
You must take responsibility.
நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும்.
You must be an example.
நீங்கள் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும்.
See, the Bible says that the husband is the head of the wife like Christ is the head of the church.
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது.
In Ephesians chapter 5.
எபேசியர் 5 ஆம் அதிகாரம்.
Verse 23.
23 ஆம் வசனம்.
Like Christ is the head of the church, so the husband is the head of the wife.
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான்.
Now how is the Christ the head of the church?
எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார்?
He doesn't take a whip and chase me saying I am the head.
சாட்டை எடுத்துக்கொண்டு ஏய் நான் தான் தலை என்று சொல்லி உங்களை விரட்டி அடிக்கிறாரா?
No.
இல்லை.
He loves me and leads me like a shepherd.
அவர் என்னை நேசித்து ஒரு மேய்ப்பனை போல என்னை நடத்துகிறார்.
Christ doesn't walk behind me, he walks in front of me.
கிறிஸ்து எனக்கு பின்னாக நடந்து என்னை துரத்துவதில்லை, எனக்கு முன்னாக நடத்துகிறார். என்னை முன்னாக நடந்து போகிறார்.
To be an example.
எனக்கு மாதிரியாய் அவர் இருக்கும்படியாக முன்னாடி போகிறார்.
That is how you must be towards your wife.
அப்படிதான் நீங்களும் உங்கள் மனைவிக்கு இருக்க வேண்டும்.
You must be an example. That is how you can be the head.
நீங்கள் எப்படி வீட்டுக்கு தலையா இருக்க முடியும்? குடும்பத்துக்கு ஒரு மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து.
Look at my life.
என்னுடைய வாழ்க்கையை பார்.
Follow me.
என்னை பின்பற்று.
If you see something wrong in your wife,
மனைவியிடத்தில் தவறு ஏதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால்,
you must see whether you yourself have got that problem.
முதலாவது அந்த பிரச்சனை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும்.
Then you must overcome first.
முதலாவது நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும்.
Otherwise you cannot tell her to follow your example.
நீங்கள் மேற்கொள்ளாதபடி மனைவியை பார்த்து என்னுடைய மாதிரியை பின்பற்று என்று சொல்ல முடியாது.
Jesus did not live a defeated life and say follow my example.
இயேசு ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பிறகு என்னை பின்பற்ற என்னை மாதிரி பின்பற்ற என்று சொல்லவில்லை.
So the primary responsibility for leadership is with the man.
ஆகவே தலைமைத்துவத்திற்கு பெரிய பொறுப்பு மனிதரிடத்தில் தான் இருக்கிறது.
That is the meaning of you brothers not covering your head.
சகோதரர்களே நீங்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் இருப்பதனுடைய அர்த்தம் அதுதான்.
That means I am the leader.
நான் தலைவன்.
What does leader mean?
தலைவன் என்றால் என்ன அர்த்தம்?
Does a leader go behind or in front?
தலைவன் முன்னால் செல்வானா அல்லது பின்னால் செல்வானா?
Leader is one who goes in front.
முன்னால் போகிறவன் தான் தலைவன்.
Says follow my example.
என்னுடைய மாதிரியை பின்பற்று என்று சொல்கிறார்.
So you must pray that God will give you the power of the spirit.
தேவனே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்க
வேண்டும். Be an example in your home.
உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கும்படியாய்.
That is the way God wants every Christian home to be.
இப்படி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
And the Bible says that a woman must submit to the husband like the church submits to Christ.
சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதுபோல ஸ்திரீயும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Just like the body submits to the head.
எப்படி இந்த சரீரமானது தலைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதோ.
This body, for my hands, for example, they are not ashamed to submit to the head.
உதாரணமாக என்னுடைய கரம் இந்த கை இந்த தலைக்கு கீழ்ப்பட்டிருப்பதற்கு அது ஒரு காலம் வெட்கப்படுவதே இல்லை.
But the head has got a concern for the hand.
ஆனால் தலைக்கு இந்த கரத்தை குறித்ததான ஒரு கரிசனை உண்டு.
See, a husband must not be a head like some head of the government, like chief minister or prime minister or something.
ஒரு புருஷன் தலையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு தலையா இருக்கக்கூடிய முதல் மந்திரியை போல அல்லது மினிஸ்டரை போல எல்லாம் இருக்கக்கூடாது.
Because sometimes a leader of a country can be like a dictator.
ஒரு நாட்டினுடைய தலைவர் சில சமயத்தில் சர்வாதிகாரியா இருக்க வாய்ப்பு உண்டு.
He can order people, do this, do that.
இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் சொல்லி கட்டளை கொடுத்து கொண்டே போகலாம்.
But that is not the way we do it in the church.
சபையில நாம் அப்படி செய்வது சரியல்ல.
We lead like Jesus leads us.
இயேசு நம்மை எப்படி நடத்துகிறாரோ அதுபோல நாம் நடத்த வேண்டும்.
Now I don't know what you speak in the Tamil language.
தமிழ் மொழியிலே நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்று தெரியவில்லை.
But when I was in Kerala,
நான் கேரளாவில் இருக்கும்போது,
I found most of the husbands will call their wives Eddie.
கேரளாவில் இருக்கும்போது கணவன்மார் மனைவியை பார்த்து வாடி போடி என்று தான் கூப்பிடுவார்கள்.
I don't know. Do that in Tamil Nadu also? Yes? I hope not in our church. So, I had to teach the people in Kerala in our churches.
நம்முடைய சபையிலே கேரளாவில் உள்ள நம்முடைய சபையிலே உள்ள மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது.
I say, you must never say podi, vaadi, adi and all to your wife.
மனைவி பார்த்து போடி வாடி அடி எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
So one brother came to me.
ஒரு பிரதர் என்ன வந்தார்
and said, brother, it is out of love that I say that.
என்ன பிரதர் நான் அன்புனால தான் வாடி போடின்னு
கூப்பிடுறேன். Eddie, vaadi, it's love.
வாடி போடி என்று சொல்ல அன்பினால தான் நான் அப்படி கூப்பிடுகிறேன்.
So I said, why don't you allow her also to love you and call you ada poda vaada.
அதே அன்பினாலே உங்கள் மனைவியை உங்களை நேசித்து வாடா போடா என்று கூப்பிடுவதற்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது என்று கேட்டேன்.
She also loves you.
மனைவி உங்களை நேசிக்கிறார்கள்.
Oh, no, 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 no. I don't want to hurt you. That proves it is not love.
இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் அது அன்பின் அடிப்படையில் செய்யப்படுவது அல்ல.
That is not the way to do it.
நாம் இப்படி செய்யக்கூடாது.
Have you ever heard Jesus say to you, வாடா?
இயேசு உங்களை பார்த்து எப்போது வாடா என்று சொல்லியிருக்கிறாரா?
He never talks to me like that.
என்னத்தை ஒரு காலம் ஏசு அப்படி பேசுவதில்லை.
Zach, vada. He never tells me like that.
ஒரு காலம் அப்படி என்னை கூப்பிடுவதில்லை.
Do you ever hear Jesus speaking to you like that?
எப்பொழுதாவது இயேசு உங்களுக்கு அப்படி பேசுறதை கேட்டிருக்கீங்களா?
If Almighty God doesn't speak like that, how can you speak like that to your wife?
சர்வ வல்லமுள்ள தேவனே அப்படி தன்னுடைய பிள்ளையிடத்தில் பேசவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி உங்கள் மனைவியிடத்தில் எப்படி பேச முடியும்?
Not only that.
அது மட்டுமல்ல.
I said even to the children you don't say vaada poda edi vaadi.
பிள்ளைகளிடத்திலே கூட வாடா போடா வாடி போடி என்று சொல்லக்கூடாது என்று நான் போதிக்கிறேன்.
I changed it completely.
நான் முற்றிலுமாக இதை மாற்றி விட்டேன்.
And so many brothers and families have completely got rid of that habit in their house.
தங்களுடைய குடும்பத்தில் அநேக சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட பழக்கத்தை முற்றிலுமாக நீக்கி விட்டார்கள்.
One brother wrote in this house also, in this house nobody says ada vaada poda to anybody.
ஒரு சகோதரர் ஒரு பேப்பர் ஒரு நல்ல அழகாக எழுதி இந்த வீட்டிலே வாடா போடா வாடி போடி என்ற சத்தமே கேட்காது என்று எழுதி தொங்க விட்டிருக்கிறார்.
Even to children.
பிள்ளைகளிடத்திலே கூட வாடா போடா
மலையாளம் தேசே மோனே மோளே
மலையாளத்திலே மோனே மோளே மகனே மகளே என்று கூப்பிடுவது போல மலையாளத்திலே கூப்பிடுகிறார்கள்.
We know we must speak to our children in love.
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அன்பிலே பேச வேண்டும்.
Not like some dictator.
சர்வாதிகாரி போல பேசக்கூடாது.
Some military man.
ஒரு ராணுவ பட்டாளத்தை சேர்ந்தவரை போல பேசக்கூடாது.
No, it's not the way. We are not running a military in our house.
நாம் நம்முடைய குடும்பத்தில் military நடத்துகிறோம் இல்லை.
You know, in these words sometimes you show your spirit.
இந்த விதமான வார்த்தைகளிலே உங்களுடைய ஆவியை நீங்கள் காண்பிக்கிறீர்கள்.
Now if you have used adi vaadi podi for the last so many years, you are not going to get rid of it tomorrow.
எவ்வளவு வருஷமா வாடி போடி தான் கூப்பிட்டு பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே இந்த பழக்கம் உங்களை விட்டு போயிடாது.
But you try.
ஆனால் முயற்சி செய்யுங்கள்.
Like a child learning to walk.
ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல இன்றிலிருந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள்.
And if by mistake you tomorrow tell your wife vaadi already.
நாளைக்கு தவறுதலாக மனைவி பார்த்து வாடி போடி என்று சொல்லிவிட்டால்
you must allow your wife to say.
உங்கள் மனைவியை இப்படி நீங்கள் சொல்ல அனுமதிக்க வேண்டும்.
What is the endearing way in which you speak to your husband? Is there a word in Tamil for darling or honey or sweetheart or anything like that?
Thanne maniye.
Ah, say that. Thanne maniye. whatever you call each other. Isn't that better than Eddie and Vaadi? Then the wife must say,
mani enna solla vendum,
what is it, what is the right word, thane thane mani. Remember what brother Zach said, we should try and get rid of those words in our house.
Sagar Zach said enna nyabam vachi nama palaya vaarthigal ella nama neeki viduvom endru solla vendum.
And if you allow your wife to remind you, I tell you, by next year's conference you would have got rid of that habit.
நீங்க அப்படி உங்க வாயில வார்த்தைகள் வந்து விட்டது என்று சொன்னால், அதை நினைவூட்டுவதற்கு உங்கள் மனைவிக்கு சுதந்திரம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அடுத்த கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் வரும்பொழுது இந்த பழக்கத்தை முற்றிலுமாக நீங்கள் நீக்கி விட்டிருந்திருப்பீர்கள்.
If you allow your wife to do it, I can prophesy by next year you would have changed your habit.
உங்கள் மனைவியை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட முடிய அனுமதி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நான் தீர்க்கதரிசனமாய் சொல்ல முடியும், அடுத்த ஆண்டிலே உங்களுக்கு அந்த பழக்கமே இருக்காது.
You know, our words have got a power.
நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கிறது.
It says in the Proverbs, the tongue can be like a tree of life.
நம்முடைய நாவு ஜீவ விருட்சத்தை போல இருக்க முடியும் என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம்.
Imagine having a tree of life in the middle of your house.
உங்கள் வீட்டுக்கு குடும்பத்தின் நடுவிலேயே ஒரு ஜீவ விருட்சம் இருந்தால் எப்படி இருக்கும்?
What a wonderful thing your house can be.
உங்கள் குடும்பம் எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமா இருக்க முடியும்?
Yeah, make your house like that.
உங்கள் குடும்பத்தை அப்படிப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க.
I have a great desire that my home must have the atmosphere of heaven.
என்னுடைய குடும்பத்திலே பரலோகத்தின் சூழல் காணப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சி எனக்கு இருந்தது.
Victory and love and joy.
ஜெயமும் அன்பும் சந்தோஷமும் சமாதானம்.
Even if people come to my house and they start quarreling.
என்னுடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் அவர்கள் சண்டை போட ஆரம்பித்தால்,
I keep quiet.
நான் அமைதியாக இருந்துவிடுவேன்.
See, I don't want to talk about this subject, it leads to a quarrel.
இந்த காரியத்தை குறித்து நம்ம பேச வேண்டாம், இது சண்டைக்குள்ளாய் நம்ம நடத்திவிடும்.
Let's talk about something else.
வேறு காரியத்தை பத்தி நாம் பேசுவோம் என்று சொல்லிவிடுவேன்.
We must not get into a quarrel in our house. I want my house to be a house where Jesus can always live.
இயேசு எப்பொழுதுமே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது சண்டை போடக்கூடாது.
Jesus is always to live in our house. It must be a house of peace.
இயேசு எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்திலே வசிக்க வேண்டுமானால், அது சமாதானமுள்ள ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும்.
Then I want to say about bringing up children.
பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
Father and mother must be united that our children must be godly children.
நம்முடைய பிள்ளைகள் தேவபக்தியுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டுமே என்கிற விஷயத்திலே தகப்பனும் தாயும் இருவரும் இணைந்திருக்க வேண்டும்.
Right from the time your children are small, you must pray for them.
உங்கள் பிள்ளைகள் சிறு குழந்தையா இருக்கிற நாள் முதல் கொண்டே நீங்கள் இருவரும் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும்.
Pray for all your children.
எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Pray that God will bring them up.
தேவனே, இந்த பிள்ளைகளை வளர்த்தி தர வேண்டுமே என்று ஜெபிங்க.
Lord, we want our children to follow Jesus.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
And be witnesses for you in their generation.
அவருடைய சந்ததியிலே ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமே.
That's the first thing you must do, pray for your children.
ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும்.
And teach your children to honor their father and mother.
தங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நீங்கள் கற்றுக் கொடுங்கள்.
And to always speak respectfully to older people in the church.
சபையிலே உள்ளதான உங்களை காட்டிலும் வயதிலே பெரியவர்களிடத்திலே மதிப்பாய் மரியாதையாய் பேச கற்றுக் கொள்ளுங்கள்.
Even the non-Christian people teach their children to be respectful.
கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலே கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் பேசும்போது கற்றுக் கொடுக்கிறார்கள்.
We must not allow our children to speak disrespectfully to anybody older.
நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அவர்களை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களை ஒரு காலம் மரியாதை குறைவாய் கண்ணிய குறைவாய் கூப்பிடுவதற்கு பேசுவதற்கு அனுமதிக்கவே கூடாது.
I go to many churches.
நான் பல சபைகளுக்கு செல்கிறேன்.
You can go to any church.
நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம்.
Ask any of the children.
எந்த ஒரு பிள்ளைகளையும் பார்த்து கேளுங்கள்.
Has brother Zach ever spoken to you rudely?
சகோதரர் ஜாக் அவர் உங்களிடத்தில் மிகவும் காரசாரமாக மரியாதை குறைவாக பேசி இருக்கிறாரா?
Every child will say.
ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லும்.
That I speak to them respectfully.
நான் மரியாதையாக மதிப்போடு தான் பேசுகிறேன் என்று சொல்வார்கள்.
I am old enough to be their grandfather.
நான் அவருடைய தாத்தாவை போல இருக்கக்கூடிய வயது எனக்கு இருக்கிறது.
But I speak to them respectfully because I am a disciple of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்கிறபடினாலே நான் அவர்களிடத்திலே கண்ணியமாய் பேச கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
Because Jesus always spoke nicely to children.
இயேசு எப்பொழுதுமே பிள்ளைகளிடத்திலே அவர் நன்றாக அருமையாக பேசினார்.
If you want to be like Jesus, learn to speak nicely to little children.
நீங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டுமா? சிறு பிள்ளைகளிடத்திலே நீங்கள் மரியாதையாக கண்ணியமாக பேச கற்றுக்கொள்ள.
Your children and other people's children.
அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேறொருவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி.
See, our churches, we must be different from all the other people in the world.
நம்முடைய சபைகளிலே உலகத்தாரை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
The way we speak to our wives.
நம்முடைய மனைவிகளிடத்திலே பேசுகிற விதம்.
The way we speak to our children.
நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பேசுகிற முறை.
Everything must change completely.
அது முற்றிலுமாய் வித்தியாசத்தை மக்கள் பார்க்க வேண்டும்.
We want to speak respectfully to one another.
நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் மரியாதையாக பேச வேண்டும். கண்ணியமாய் பேச வேண்டும்.
And we must bring up our children to teach them to speak respectfully to older people.
அதே போல நம்முடைய பிள்ளைகளும் அவர்களை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களிடத்திலே அவர்கள் கண்ணியமாய் மரியாதையாய் பேச கற்றுக் கொடுக்க வேண்டும்.
You cannot expect your children to become perfect overnight.
ஒரே இரவிலே உங்களுடைய பிள்ளைகள் பூர்ணவான்களை மாறி விடுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது.
It takes time for them.
அவர்களுக்கு நாட்கள் எடுக்கும்.
So if they argue and quarrel and all that, that will happen when they are small.
அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சண்டை போடுறார்கள் சொன்னால் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது அப்படி செய்வார்கள்.
Yeah, my children were also like that.
என்னுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள்.
The only thing, I did not allow them to hit each other.
ஒரே ஒரு காரியம், அவர்கள் ஒருவரை அடிப்பதற்கு நான் அனுமதிக்கவில்லை.
You see, with words and all, you can argue, don't use bad words.
வார்த்தைகளை வேண்டுமானால் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுங்கள், சண்டை போடுங்கள், ஆனால் ஒருவரை கை நீட்டி அடிக்க கூடாது.
And you must not use bad words to each other.
ஒருவரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக் கூடாது.
And gradually, as they see the peace in the father and mother, they will also come to that life one day.
கொஞ்சம் கொஞ்சமாக தகப்பனிடத்திலே தாயிடத்திலே இருக்கக்கூடிய சமாதானத்தை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள்.
You may not have much money to give to your children when they grow up and leave your home. உங்களுடைய
பிள்ளைகள் வளர்ந்து வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்கு போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம்.
But do you know the greatest inheritance that you can give to your children?
ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் என்ன என்று தெரியுமா?
It is peace.
சமாதானம்.
If your children can grow up in a home where there is peace,
உங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பத்திலே வளர்கிறார்களா?
That is the greatest inheritance you can give to your children, even if you can't give them money.
உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் அந்த சமாதானம்.
Don't think that if you don't do anything, your house will your home will become a good home.
நான் ஒண்ணுமே செய்யாமலே இருந்தாலும் கூட வீடு நல்ல ஒரு குடும்பமாய் மாறிவிடும் என்று என்ன வேண்டாம்.
See, if you go by two houses,
நீங்கள் ரெண்டு வீடுகளுக்கு போகிறீர்கள்.
In one house you see a beautiful garden.
ஒரு வீட்ல அருமையான தோட்டம் இருக்கிறது.
In the other house you see all like weeds and even the grass is all.
இன்னொரு வீட்டுக்கு போகிறீர்கள், அங்கே அந்த எங்க பார்த்தாலும் களையும் முட்செடிகளும் புல்லெல்லாம் காய்ந்து போய்விட்டது, அப்படி காடு போல இருக்கிறதை பார்க்கிறீர்கள்.
This is just next door to each other.
பார்த்தா ரெண்டு பக்கத்து பக்கத்து வீடு.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
Was God partial to that man that he gave him a beautiful garden?
தேவன் பச்சபாதம் உள்ளவராய் இருந்து இந்த ஆளுக்கு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுத்து விட்டாரா?
And give this man a useless garden?
இந்த இரண்டாவது வீட்டுக்காரருக்கு பிரயோஜனமற்ற ஒரு தோட்டத்தை கொடுத்து விட்டாரா?
No.
இல்லை.
You can be sure that that man spent many man and woman spent many hours to make that garden a beautiful garden.
முதல் வீட்டிலே உள்ள அந்த கணவனும் மனைவியும் அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்குவதற்கு அநேக மணி நேரங்கள் பிரயாசம் எடுத்து அதில் பயிரிட்டு இருக்கிறார்கள்.
These are picture of two marriages.
இந்த இரண்டு வீடுகளுமே இரண்டு திருமணங்களுக்கு சித்தரிக்கக்கூடிய படம்.
See one marriage which is like a beautiful garden.
ஒரு திருமணத்திலே அருமையான ஒரு தோட்டம் இருக்கிறது.
There were many weeds there.
அங்கேயும் அநேக களைகள் இருந்தது.
But they pulled it out.
ஆனால் அந்த களைகளை எல்லாம் பிடுங்கி
விட்டார்கள். Every time the weed came they pulled it out.
ஒவ்வொரு முறையும் களை வரும்போதெல்லாம் அதை பிடுங்கி விடுகிறார்கள்.
That means they were quick to ask forgiveness.
அதனுடைய பொருள் என்னவென்றால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருந்தார்கள்.
And when your partner comes and asks you for forgiveness.
உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால்
You must forgive also immediately.
நீங்களும் உடனடியாக மன்னிக்க வேண்டும்.
You must not act like a big maharaja or maharani and say, yeah, I will see about that.
நான் அதை தரிசனம் செய்து பார்க்கிறேன், அதை யோசித்து பார்க்கிறேன் சொல்லி மகாராஜா மகாராணி போல மன்னிப்பு கேட்க ஒரு இடத்துல சொல்லக்கூடாது.
Sometimes that happens.
சில சமயத்தில் அப்படி நடக்கிறது.
You know, one person realizes they said something wrongly.
ஒரு நபர் தவறாய் சொல்லிவிட்டதை உணரும் பொழுது
and say, I'm sorry.
நான் மன்னித்து
விடுங்கள் என்று
கேட்கிறார்கள்.
You must immediately say, okay, it's forgiven.
இல்லை, உடனடியாக நீங்கள்
talk about it anymore.
நீங்கள் உடனடியாக மன்னித்து விட்டு என்று சொல்லிவிட்டு வேறு காரியங்களை குறித்து பேச வேண்டும்.
And you must say, it's finished, let's not talk about that anymore.
அது முடிந்து விட்டது, அதை குறித்து இனிமேல் அதை குறித்து பேசவே வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்.
Do you know this wonderful promise?
அற்புதமான வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா?
In Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனம்.
It's a promise that God has given us.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம்.
He says, your sins and iniquities I will remember no more.
உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நினையாது இருப்பேன்.
It's a wonderful promise.
அருமையான வாக்குத்தத்தம்.
Think if God reminded us of all the sins we committed in our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் தேவன் சொல்லிக் கொண்டே இருப்பார் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள்.
How terrible it will be.
அது எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கையா இருக்கும்.
Do you remind your husband or wife about mistakes that they did in the past?
எப்பவே செஞ்சிருப்பார் ஒரு தப்பு, அதை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு கணவன் மனைவி செய்த காரியத்தை?
Are you all paying attention?
எல்லாம் கவனிக்கிறீங்களா?
Do you remind your husband or wife of mistakes they did in the past?
கடந்த காலத்தில் செய்த தவறுகளை, உங்கள் கணவன் செய்த தவறுகளையோ மனைவி செய்த தவறுகளையோ இப்ப குத்தி குத்தி காமிக்கிறீங்களா, நினைப்பூட்டுறீங்களா?
A lot of people do that.
நிறைய பேர் அப்படி செய்றாங்க.
Some quarrel comes up.
ஏதோ சண்டை வருது.
And then they start.
உடனே ஆரம்பிச்சுடுவாங்க.
What you did 10 years ago, what you did 5 years ago.
10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சங்க தெரியாதா என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசினானே தெரியாதா என்ன?
What your mother did, what your father did.
உங்க அம்மா இப்படி செஞ்சாங்கல்ல, உங்க அப்பா இப்படி செஞ்சாங்கல்ல, மறந்து போச்சா?
That is like going to the garbage bin outside where you dumped all the garbage and bringing it all back inside the house.
அது எப்படி இருக்குனா, நீங்க வீட்டுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியை போய் கிளறி அங்க இருக்க குப்பையெல்லாம் திருப்பி போட்டு வீட்டுக்கு கொண்டு வரது போல இருக்குது.
Once you have thrown the garbage outside the house, don't bring it back inside the house.
குப்பையை ஒரு தடவை வெளியே கொட்டிட்டீங்கன்னா திருப்பி ஏன் போய் அந்த குப்பையை எடுத்துட்டு வீட்டுக்கு வரீங்க? திருப்பி கொண்டு வர வேண்டாம்.
Once you have forgiven somebody,
ஒரு முறை யாரையாவது மன்னித்து விட்டால்,
say like God,
தேவனை போல,
I will not remember that anymore.
நான் இனியும் அதை நினைக்காது இருப்பேன் என்று சொல்லுங்கள்.
Can you say that to each other?
ஒருவரிடத்திலே ஒருவர் நீங்க இதை சொல்ல முடியுமா?
That once they have asked forgiveness, I will not talk about this again for the rest of my life.
ஒரு முறை அவர் மன்னிப்பு கேட்டு விட்டால், நான் அதை மன்னித்து விட்டேன், இனி வாழ்க்கையிலே மீதி நாட்களில் ஒரு நாளிலே கூட அதை பற்றி பேசவே மாட்டேன்.
That is thrown outside in the garbage bin.
அது வெளியே குப்பை தொட்டியிலே கொட்டியாயிற்று.
And I'm never going to go to that garbage bin and bring something back inside the house.
இனி ஒரு காலம் நான் அந்த குப்பை தொட்டியை தேடி போய் அந்த குப்பையை தேடி கிளறி கொண்டு வர மாட்டேன்.
Have you done it? Have you done it in your marriage that you, things you throw in the garbage bin you bring back inside the house?
உங்க திருமண வாழ்க்கையிலே குப்பை தொட்டில கொட்டினதெல்லாம் திருப்பி திருப்பி போய் கொண்டு வந்து கொண்டே இருக்கீங்களா?
Okay, don't do it anymore.
இனிமேல் செய்யாதீர்கள்.
Your marriage is the most precious thing God has given you.
தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய விலையேறப்பட்ட புனிதமான காரியம் உங்களுடைய திருமண வாழ்க்கை.
Be very faithful to your wife.
மனைவிக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள்.
There's a lot of temptation in the world today.
இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் காணப்படுகிறது.
Many of you men go out to work in offices, factories. There are so many women there.
ஆண்களே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீர்கள், தொழிற்சாலைக்கு, அலுவலகத்திற்கு, அங்கே எவ்வளவு பெண்கள் உங்களை சோதிக்க முடியாது இருக்கிறார்கள்.
The devil is very quick to try and ruin you.
உங்களை சோதித்து உங்களை பாவத்தில் விழச் செய்வதற்கு சாத்தான் தீவிரமாக இருக்கிறான்.
Be faithful to your wife.
மனைவி உண்மையாயிருங்கள்.
Okay, now I'll ask her to say something.
The first miracle that Jesus did was at a wedding.
Devan seidha mudhal arpadam oru thirumana nigazhchiyile dhaan.
There was a lack there.
Ange ondru kuraiyappattathu.
And Jesus met that lack.
Yesu andha theviyai sandithaar, kurai neekinaar.
And in the same way in our marriage many times we see a lack.
Adhe pole nammudaiya thirumana vaazhkile kudumba vaazhkile naam oru kurai paarkkrom.
We see many lacks.
ஒன்று அல்ல, பல குறைகளை நாம் காண்கிறோம்.
But we can come to Jesus and say.
ஆனால் நாம் இயேசுவினிடத்தில் வந்து நாம் சொல்லலாம்.
Lord, there are many things still not right in our life.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இவ்வளவு காரியங்கள் செம்மையாக இல்லை ஆண்டவரே.
But just like you did in Cana, do the same in my life also.
ஆண்டவரே, கானா ஊரில் செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய ஆண்டவரே.
And some years later our children can look back at our home.
சில ஆண்டுகள் கழித்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகள் பின்னிட்டு பார்க்கலாம்.
And they can say that our home was a very good home.
என்னுடைய குடும்பம், நான் வளர்ந்த வீடு, குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் என்று பிள்ளைகள் சொல்வார்கள்.
They should not think, oh, in my home my mother was always worried.
ஐயோ, என் வீட்டை நினைச்சா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க.
Always scolding.
எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க.
Or finding fault.
எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க.
We can say, Lord, change me now itself.
நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, இப்பொழுதே என்னை மாற்றும்.
So my children can look back and say,
ஆண்டவரே, அப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் பின்னாளிலே திரும்பி பார்க்கும் பொழுது சொல்வார்கள்,
Sir, my mother was a godly woman.
என்னுடைய அம்மா தேவபக்தியுள்ள ஒரு தாயாக இருந்தார்கள்.
In closing, I want to just read one verse which we heard this morning.
இன்று காலையிலே நாம் கேட்ட ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன்.
Proverbs 31,
நீதிமொழிகள் 31,
verse 26.
26 வசனம்.
She opens her mouth in wisdom. It says about a virtuous woman.
இங்கே குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள்.
And the teaching of kindness is on her tongue.
தயையுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது.
That is my prayer too.
இதுதான் என்னுடைய ஜபம்.
Lord, let me have always kind words from
ஆண்டவரே, எப்பொழுதும் எனக்கு இரக்கமுள்ள வார்த்தைகள் இருக்கட்டும் ஆண்டவரே.
Okay, now a question
for
all those who are awake.
தூங்காம முழிச்சிருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி, தூங்குறவங்களுக்கு அல்ல.
Do you know which book and chapter of the Bible which book and chapter of the Bible you read about putting on the whole armor of God to fight against the devil.
பிசாசுக்கு விரோதமாய் போராடுவதற்கு முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய
which book which chapter
வசனம் எந்த புத்தகத்திலே எந்த அதிகாரத்திலே இருக்கிறது?
ஆஹா, this Tamil Nadu is full of Bible scholars.
தமிழ்நாடு வேத வல்லுநர்களால் நிறைந்து காணப்படுகிறது.
That's right. Ephesians chapter 6 verse 10 onwards.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் சொன்னது சரிதான்.
Okay, now another question.
இப்போ இன்னொரு கேள்வி.
What does the Bible speak in the 20 verses before that?
அந்த வசனத்திற்கு வசனத்திலிருந்து 20 வசனங்களுக்கு முன்பதாக என்ன சொல்ல?
The previous 20 verses.
அந்த வசனத்துக்கு முன்பு உள்ள 20 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறது?
You don't know?
உங்களுக்கு தெரியவில்லையா?
Before he speaks about the devil attacking, fighting against the devil.
பிசாசு உங்களை தாக்குவது
he has written 20 verses on one subject.
அதுக்கு முன்பு 20 வசனங்களை ஒரு பாடத்தை குறித்து
after writing that only he says the devil will attack.
அவங்களெல்லாம் எழுதின பிறகு தான் சாத்தான் உங்களை தாக்குவார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார்.
What is it about?
எதை குறித்து?
The Christian home.
கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து.
See, so he writes about the Christian home and then says be careful, the devil will attack.
கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து முதலாவது அவர் எழுதிவிட்டு அதற்கு பிறகு ஜாக்கிரதையாயிருங்கள், சாத்தான் தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்று சொல்கிறார்.
So you must remember.
ஆகவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Christian home is the one the devil seeks to attack more than anything else.
எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அதிகமாக சாத்தான் தாக்கக்கூடிய தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய காரியம் கிறிஸ்தவ குடும்பங்கள்.
That is why that section comes immediately after the section on the home.
ஆகவே தான் குடும்பம் என்கிற காரியத்திற்கு பின்பு சாத்தானுடைய காரியங்களை குறித்து எழுதுகிறார்.
And it says at the end of the home finally be strong in the Lord so that you can stand against the schemes of the devil.
சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக நிற்கத்தக்கதாக நீங்கள் பலமுள்ளவர்களாய் சத்தமுள்ளவர்களாய் மாறுங்கள் என்று சொல்கிறார்.
And he has got so many schemes to destroy the home.
ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு கெடுப்பதற்கு எவ்வளவோ தந்திரங்களை சாத்தான் வைத்திருக்கிறான்.
Okay,
சரி.
Next question.
அடுத்த கேள்வி.
What important commandment is given just before the section on the home?
அந்த குடும்பம் என்கிற அந்த பகுதிக்கு முன்பதாக எந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது?
You know, Ephesians 5:22 onwards is all about the home.
எபேசியர் 5 அதிகாரம் 22 வசனத்துக்கு பின்பு எல்லாமே குடும்பத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள்.
What is the very important commandment written in the 2-3 verses before that?
அதற்கு முன்பதாக 2-3 வசனங்கள் முன்பதாக எந்த முக்கியமான கற்பனை எழுதப்பட்டிருக்கிறது?
Don't know.
தெரியவில்லையா?
That is the secret of having a happy home.
ஒரு சந்தோஷமான குடும்பம் அமைவதற்கு அதுதான் ரகசியம்.
I'll tell you.
நான் சொல்லட்டுமா?
Anybody knows?
யாருக்காவது தெரியுமா?
Ephesians 5:18.
எபேசியர் 5:18.
Be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள்.
It is only one place in all the letters Paul it is written.
பவுல் எழுதின எல்லா கடிதங்களிலேயும் நிருபங்களிலேயும் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது.
Be filled with the Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள்.
And then
அதற்கு பிறகு
speak to one another in psalms and hymns and spiritual songs.
சங்கீதங்களாலும் ஞான பாடல்களாலும்
பாடுங்கள். Your heart unto the Lord.
கர்த்தரை பக்தியுடன் இருதயத்திலே பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் பாடி உற்சாகப்படுத்துங்கள்.
And then 20 verses about the home.
அதற்கு பிறகு 20 வசனங்கள் குடும்பத்தை குறித்து.
So how shall the husband be the head of his wife?
ஆகவே கணவன் எப்படி மனைவிக்கு தலையா இருக்க முடியும்?
Be filled with the Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருப்பது.
And instead of saying ada edi podi vaadi and all speak in psalms and hymns and spiritual songs.
வாடி போடி என்று பேசுவதற்கு பதிலாக இப்பொழுது சங்கீதங்கள் ஞான பாட்டுகள் கீர்த்தனைகளாலே பேசுங்கள்.
And how shall the wife be subject to her husband?
இப்பொழுது மனைவி எப்படி கணவனுக்கு அடங்கி இருக்க முடியும்?
Be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருப்பது.
And don't say what do you know, say speak in psalms and hymns and spiritual songs.
உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்க வேண்டாம், ஆனால் சங்கீதங்களிலே ஞான பாட்டுகளாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசுங்கள்.
So see the section on the Christian home.
ஆவி கிறிஸ்தவ குடும்பம் என்கிற அந்த பகுதியை பாருங்கள்.
Begins with be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் நிறைந்திருங்கள் என்கிறதில் ஆரம்பிக்கிறது.
And ends with stand against the schemes of the devil.
சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விரோதமாய் நில்லுங்கள் என்று முடிகிறது.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
we pray that you will bless these dear families here.
இங்க இருக்கக்கூடிய அருமையான குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
and please build godly homes all across Tamil Nadu.
Tamil Nadu முழுதுமாக ஆண்டவரே தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியாய் ஜெபிக்கிறோம்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.